தென்றல் 2015 ஆண்டு
மார்ச் மாத தென்றல் இதழில்
சிறுகதை போட்டி கதையில் சப் மோகன் அவர்கள் ஹூஸ்டன் டெக்சஸ் இருந்து எழுதியுள்ளது. முரண்பாடு. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு வழியாக டிரைவேயில் படித்திருந்த பனித்திரைகளை ஒதுக்கிவிட்டு வீட்டினுள் நுழைந்தாள் கௌரி. சிக்காகோ நகரத்து குளிரும் பனியும் பெயர் போனது என்றாலும் இந்த வருடம் ரொம்ப அதிகம். அமெரிக்கா வந்த புதிதில் ரகுவோடு சேர்ந்து பனியில் விளையாடும் போது சந்தோஷமாக இருக்கும். இப்போது ரகு இல்லை, சந்தோஷமும் தொலைந்து விட்டது. வீட்டிற்குள் நுழைந்ததுமே விளக்கை போட்டாள். குளிர்காலத்தில் எப்பவும் விளக்கு வேண்டியிருக்கிறது, எல்லாமே எரிச்சலாக இருக்கிறது. சமையலறையில் நுழையும் போது இந்திய சமையலுக்கே உள்ள ஒரு மசாலா வாசனை. சாயங்காலம் கீதாவின் வீட்டுக்கு செய்து அனுப்ப வேண்டிய பூரிகள் பிசைந்த மாவாக ஒரு மூலையில் இருந்தது. மசாலாவிற்கு வேண்டிய உருளைக்கிழங்கும் வெங்காயமும் ஏற்கனவே நறுக்கி வைத்து விட்டாள். சாம்பார் தயிர் சாதத்திற்கான சாதம் வடிக்கப்பட்டு வெண்மலர்கள் போல் தாம்பாளத்தில் கொட்டப்பட்டிருந்தது. ராஜா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். இரவு முழுதும் தூங்காமல் அடம் செய்துவிட்டு விடிகாலியில் கௌரி இன்னும் ஒரு பாதி மாத்திரையை கொடுக்க துவண்டு போய் தூங்கிவிட்டான். அடம் செய்ய அவனொன்றும் 2 வயது குழந்தை அல்ல. போன மாதம்தான் 10 வயதை கடந்தவன். பிறந்த 2வது வயதில்தான் கௌரிக்கும் ரகுவிற்கும் அவளிடம் ஏதோ மாறுபட்டிருப்பது புலப்பட்டது. மற்ற குழந்தைகளைப் போல ராஜா இருக்கவில்லை. 2ம் புள்ளி ஆட்டிசம் என்று டாக்டர் சொன்ன பிறகு அவர்கள் வாழ்க்கை மாறத் துவங்கியது. ராஜாவை விட 6 வயது மூத்தவளான அப்பர்ணா ஓரளவுக்கு ஒதுக்கப்பட்டாள். ராஜாவை கவனிக்கவே ரகுவுக்கும் கௌரிக்கும் நேரம் போதவில்லை. ராஜாவின் நிலை ரகுவை வெகுவாக பாதித்தாலும் கௌரி கடவுள் தந்த குழந்தையாய் ராஜாவை தாங்கி தாங்கி வளர்த்தாள். மா என்ற குரலை கேட்டு கௌரி மெதுவாக மாடியில் ஏறினாள். வடிந்த உமிழ்நீரை துடைத்து தலையில் தூக்கி தலையணியில் வைத்து போர்த்தி விட்டாள். திரும்பி நடக்கும்போது அபர்ணாவின் அறையை பார்க்க கோபமாக வந்தது. 18 வயது பெண்ணுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. போட்டது போட்டபடி கிடக்க 3 நாட்களாக எங்கோ கேம்ப் செல்வதாக சொல்லிவிட்டு பேச்சு மூச்சில்லை. அபர்ணாவை நினைத்தால் கௌரிக்கு வயிற்றை கலக்கியது. நினைவுகளின் பாரம் நெஞ்சில் முள்ளாக வலித்தது. சற்று நேரம் படுத்து எழுந்தால் நன்றாயிருக்கும் போலிருந்தது. அதே சிக்காகோ நகரத்தின் தென்கிழக்கு மூலையில் மாளிகை போல் பறந்திருந்த வீட்டின் வாயிலை பட்டாரென சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் கீதா. உயரமான ஏணியில் நின்று கொண்டு வர்ண விளக்குகளை வீட்டிற்குள் தொங்கவிட்டிருந்த முரளி சத்தத்தாலும் அதிர்வினாலும் கீழே விழப்போனான். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாம். சாயந்தரம் பொண்ணோட பிறந்த நாளை வச்சுக்கிட்டு அவளை ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு அனுப்பியிருக்கீங்களே, இன்னும் சில மணி நேரத்தில் விருந்தாளிகள் வரமாட்டார்கள். ஏதோ ஆசைப்பட்டா கீதா, இல்லேன்னு சொன்னா கேட்கவா போறா? முரளி மெதுவாய் சொன்னார். கௌரியை கூப்பிட்டு கேசரியும் பண்ணி கொண்டு வர சொல்லுங்கள். பாவம் கீதா, அவளும் தனியா எவ்வளவுதான் பண்ணுவா. நீதானே ஸ்வீட் செய்வதா இருந்தாய்? ஆமாம், இருக்கிற நிலைமையில உங்க பெண் வரவும் அவளை தயார் பண்ணவுமே எனக்கு நேரம் போதாது. அதான் 1க்கு 2 பணம் தரோமே. முரளியும் ரகுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாய் வேலை செய்தவர்கள். ரகுவின் மறைவுக்கு பிறகு முரளிக்கு அந்த குடும்பத்தின் மேல் கொஞ்சம் பாசம் அதிகம். அதுவும் கௌரி ஒரு பெண்ணோடு ஒரு தள்ளாத குழந்தையை வைத்துக் கொண்டு பல இடங்களில் வேலை செய்து வாய்க்கும் வயிற்றுக்குமாய் குடும்பம் நடத்துவது அவன் மனதை வருத்தும். இன்றைக்கு அவனுக்கும் கீதாவுக்கும் செல்லமாய் பிறந்த ஒரே மகள் ஆர்த்திக்கு 16ம் ஆண்டு பிறந்த நாள். செல்லமாய் பிறந்தது மட்டுமல்லாமல் செல்லமாய் வளர்ந்து தான் தனக்கு என்ற எண்ணத்தோடே உலாவரும் அருமை மகளை வயதாக எல்லாம் சரியாய்விடும் என்று முரளியும் கீதாவும் எண்ணிக்கொண்டிருப்பது இன்னும் நிலைமையை மோசமாக்கிக் கொண்டிருந்தது. 1990ம் ஆண்டில் சதாம் ஹுசேனின் டேங்குகள் குவைத் நகரத்தில் நுழைந்த வேளையில் கௌரியும் ரகுவும் குவைத் வந்து 3 மாதம்தான் நிறைவாகி இருந்தது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ரகு மெக்கானிக்கல் இன்ஜினியர், முரளி தலைமை பாதுகாப்பு அதிகாரி. கை நிறைய சம்பளம், வருடத்தில் 40 நாட்கள் விடுமுறை என்று கௌரியும் ரகுவும் மகிழ்ந்திருந்த வேளையில்தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. குவைத் நகரின் பெரிய நட்சத்திர ஓட்டலில் கம்பெனியின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த ரகுவின் வலது தோளில் ஈராக் ராணுவம் சுட்ட குண்டு ஒன்று இறங்கிவிட அவனை வாரி போட்டுக்கொண்டு வீதி வீதியாய் ஆஸ்பத்திரி தேடி அலைந்தான் முரளி. முடிவில் ஒரு இந்திய நர்சின் உதவியால் அரைகுறை சிகிச்சையோடு 2 குடும்பமும் வீட்டில் முடங்கி கிடந்தது. ஆசை ஆசையாய் பொருள் சேர்த்து அத்தனையும் இழந்து லோல்பட்ட 1000க்கணக்கான குடும்பங்களுடன் குவையத்திலிருந்து ஜார்டான் அங்கிருந்து சென்னை வந்து சேர 1 வாரம் ஆகியிருந்தது. 2 அறுவை சிகிச்சைகள், 1 வருடம் உடற்பயிற்சி என்று ரகு ஒருவாறு தேறிவிட, எப்போதோ போடப்பட்டிருந்த விண்ணப்பங்கள் தேறிவர கனடா நாட்டின் பிரஜைகளாக வந்து இறங்கினர் கௌரியும் ரகுவும். இதற்கிடையில் முரளியும் கீதாவும் இரத்த பந்தங்களின் உதவியால் அமெரிக்கா வந்திறங்க, கடைசியில் இரு குடும்பங்களும் ஒரே நகரில் வசித்தது காலத்தின் விசித்திரம். அதற்கு பின் குழந்தைகள் பிறந்ததும் அறுவை சிகிச்சைகளின் சிக்கல்கள் ரகுவை விழுங்கியதும் கௌரி நடைப்பிணமானதும் எந்த உதவியும் இல்லாமல் தவித்ததும் நிதர்சனம். சட்டையரென்று எழுந்த கௌரி கடிகாரத்தை பார்த்தால் மணி மூன்றாகிவிட்டது. இன்னும் பதார்த்தங்கள் செய்து முடிக்கவில்லை. தனித்தனியாக பொட்டலத்தில் கட்டியாக வேண்டும், கேசரி கிண்டியாக வேண்டும். முகத்தில் நீரை அடித்துக் கொண்டு மடமடவென்று கீழே இறங்கி வர அவளுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். அழகாக பொறித்த பூரிகளை அப்பர்ணா எடுத்து தர ராஜா தாம்பாளத்தில் அடுக்கிக் கொண்டிருந்தான் வெள்ளை காகித ட்ரேக்களில் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் பேக் செய்யப்பட்டிருந்தன. அவளை பார்த்ததும் ராஜா ஓடி வந்து காலை கட்டி கொண்டான். அவள் முகத்தில் ஏதோ சாதனை செய்துவிட்ட பெருமை. அப்பர்ணா ஒன்றும் பேசவில்லை. ரகுவின் மறைவுக்கு பிறகு அவள் அதிகம் பேசுவதில்லை, எதுவும் வேண்டுமென்று கேட்பதும் இல்லை. கௌரிக்கு பல சமயங்களில் வேதனையாக இருக்கும். அப்பர்ணாவும் ஆர்த்தியும் ஒன்றாய் வளர்ந்து ஒன்றாய் விளையாடிய குழந்தைகள். ஆர்த்தி செல்வத்தில் புரளும் போது அப்பர்ணா தன் ஆசைகளை அடக்கிக் கொண்டு அவளை சுற்றி ஒரு கோட்டை போட்டுக் கொண்டது போல் தோன்றும். விரைவாக கேசரியை செய்து முடித்து சாமான்களை வேனில் ஏற்றி குழந்தைகளோடு கிளம்பும் போது மணி 5. அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை போல் இருந்த வீட்டின் வாசலில் பலவிதமான படகு கார்கள் உள்ளே இருக்கும் பணக்காரர்களை அடையாளம் காட்டியது. கௌரியும் அப்பர்ணாவும் உணவு பாத்திரங்களையும் பொட்டலங்களையும் சமையலறையில் கொண்டு வைத்தனர். வீட்டிற்கு போவதற்கு முன்னால் கீதாவிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ராஜாவின் மருந்துகளை நாளைக்காவது வாங்க வேண்டும். என்னதான் பெரிய பணக்கார விருந்தாக இருந்தாலும் கீதாவின் சாப்பாட்டு ஆர்டர் கௌரிக்குத்தான். அதற்காக கீதாவுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். பாட்டி களை கட்டினாலும் முரளி கீதா முகத்தில் ஏதோ ஒரு கவலை. ஆளுயர கேக் ஹாலில் வைத்திருக்க ஆர்த்தியை காணவில்லை. கீதாவும் பலமுறை மாடியில் ஆர்த்தி ரூமில் சென்று கதவை தட்டினான். மாம், டோன்ட் பாதர் மீ, நேருமானால் நீயே கேக்கை வெட்டிக்கோ என்று கத்தலை கேட்டு கடைசியில் தாஜா செய்து கீழே கூட்டி வந்தாள். ஒரு வழியாக கேக் வெட்டும் படலம் முடிந்து முரளி எல்லோரையும் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்தான். பலவிதமான கரகோஷங்களுக்கும் கைத்தட்டல்களுக்கும் இடையே திரையை விளக்க நீல வண்ணத்தின் பல பலவென புத்தம் புதிய BMW ஜொலித்தது. பெருமையும் பொறாமையுமாக கூட்டம் ஆர்த்தியின் பக்கம் திரும்ப அவள் வீல் என்று போட்ட சத்தத்தில் இடம் அமைதியானது. டாட், ஐ வாண்டட் ரெட் கலர், நீளம் எனக்கு பிடிக்காது என்று தெரியாதா? முரளி ஏதோ பதில் சொல்வதற்குள் செருப்புகள் தூக்கி எறியப்படுவதும் கதவுகள் சாத்தப்படுவதும் பெற்றவர்கள் மானம் கப்பல் ஏறுவதுமாய் ஆர்த்தி தன் அரை கதவை பூட்டிக் கொண்டாள். ஏனோ தானோ என்று குறித்துவிட்டு விருந்தினர்கள் கிளம்ப கீதாவை சமாதானப்படுத்த முற்பட்டு தோற்று போக கௌரி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு கிளம்பினாள். இந்த நிலைமையில் எப்படி பணம் கேட்பது என்று நினைத்தாலும் எப்படி சமாளிப்போம் என்ற கவலையும் வருத்தமும் வியாபிக்க வேனை கிளப்பினாள். பதட்டத்தின் நடுவிலும் அப்பர்ணா அந்த புதிய காரை ஏக்கத்தோடு பார்ப்பதை கௌரி கவனிக்க தவறவில்லை. காலையிலிருந்து செய்த வேலைகளின் அயற்சியும் இயலாமையும் கண்களில் நீரை கொண்டு வர வீட்டை திறந்து சோபாவில் பட்டேரென விழுந்தாள். ரகுவின் மேல் கோபம் கோபமாய் வந்தது. விளக்கை அணைத்துவிட்டு சுருண்டு படுத்தவள் யாரோ கன்னத்தை வருடுவது போல் இருக்க திடுக்கிட்டு பார்த்தாள். உதட்டின் ஓரமாய் உமிழ் நீரோடும் வாய் திறந்த சிரிப்போடும் தன் சிறிய கைகளால் ராஜா அவள் முகத்தில் கை வைத்திருந்தான். அருகே அப்பர்ணா, அவள் கையில் 300 டாலர் நோட்டுகள். அம்மா, இது கேம்பில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததற்காக கிடைத்த பணம். ராஜா விரைவாக நகர்ந்து டாலர் நோட்டுகளை பறித்து கௌரி கையில் திணித்தான். அவன் சிரிப்பு மட்டும் மாறவில்லை, ஆனால் விழியோரும் கண்ணீர் துளிகள். இரண்டு குழந்தைகளையும் வாரி அணைத்து கௌரி கதறி கதறி அழுதாள். ஆனாலும் அந்த அழுகை ஒரு புதிய விடியலை தரும் என்ற நம்பிக்கையோடு ரகு மாலைக்கு பின்னால் இருந்து புன்னகைத்தான். அதே சமயம் சிகாகோ நகரின் தென்கிழக்கு மூலையில் ஆர்த்தியின் கட்டில் தலைமாட்டில் அமர்ந்து நீலக்காரை கொடுத்து சிவப்பு காராக்க என்ன வழி என்று கீதாவும் முரளியும் யோசனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.